நம்ம வாழ்க்கையில கனி இல்லாத இருப்பதற்கு பொறுப்பு வந்து கடவுள் எப்பவும் அவர் எடுத்துக்கிறதே இல்லை. வாழ்க்கையில கனி இல்லைன்னா அதுக்கு பொறுப்பு, அது ஒரு பெரிய காரியம். அது வெறும் ஞானிகளுக்கு, பெரிய அறிவாளிகளுக்கு தான் வாழ்க்கையில கனி இருக்கும்னு இல்லை. சிம்பிளா படிப்பு அறிவு, பெரிய திறமை, பெரிய ஞானம், பெரிய அறிவெல்லாம் இல்லாதவர்களுக்கும் வாழ்க்கையில பெரிய கனி இருக்கிறத நம்ம சரித்திரத்துல பாக்குறோம், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாக்குறோம். ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில கனி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த சிம்பிள் விசுவாசம் கடவுள் மேல. சிம்பிளான விசுவாசம் தான். தேவனோடு நம்ம நெருங்கி இருந்து, அவரோடு ரொம்ப நெருங்கி இருந்து, அவருடைய பிரசன்னத்துல அனுதினமும் நம்ம பிராக்டிஸ் பண்ணோன்ற இல்லைங்களா, அவருடைய பிரசன்னத்துல நம்ம வாழ நம்ம கத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில கனி இருக்க முடியும், நிச்சயமா கனியை பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில கனி இல்லாததுக்கு ஒரே காரணம், ரொம்ப மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து தேவனுடைய பிரசன்னத்துல தொடர்ந்து நம்ம வர்றதுக்கு விருப்பம் இல்லாத இருக்கிறதுனாலதான். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் நம்ம பாவ இருதயம் தான். வேற எந்த, எனக்கு ஸ்கில் இல்ல, எனக்கு அறிவு இல்ல, படிப்பு இல்ல, இது அது எதுவுமே காரணமா இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில கனி இல்லைன்னா அதுக்கு ஒரே காரணம், நம்ம இருதயம் பாவ இருதயம், சீரழிவான இருதயமா இருக்கிறதுனாலதான். அதுதான் காரணம். அதனாலதான் கடவுள் வந்து கனி இல்லாதது வந்து எப்பப்பாரு மனுஷன் மேல அதை பழிய போடுறார். அவர் அந்த பழியை எடுத்துக்கிறதே இல்லை. கனி தராத எந்த மரமும் நல்லா வறுத்து பாத்துக்குவேன்னு அவர் சொல்லல, வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். ஏன்? அது காரணம் அதுதான், நம்ம பாவ இருதயம் தான் அது காரணங்க. நம்ம பாக்குறோம், நம்ம தேவனோடு எவ்வளோ அருகாமையில நம்ம வாழ்றோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில கனி இருக்கும். இயேசு ஈஸியா ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, எண்ணில் நிலைத்திருங்கள், அதிக கனிகளை கொடுப்பீங்க. எண்ணில நிலைத்திருக்கிற வாழ்க்கைய தேடுங்க, அதிக கனிகளை கொடுப்பீங்க. நம்ம குடும்பத்துல, நம்ம வேலையில, நம்ம சமுதாயத்துல சுவிசேஷத்தை பத்தி மத்தவங்களுக்கு சொல்ற அந்த ஆசை, ஆர்வம், பாரம், அதெல்லாம் இல்லாததுக்கு நம்ம காரணமே என்னன்னா தேவன்ல நம்ம நிலைத்திருப்பது இல்ல. மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவருடைய ஒரு பரம அழைப்பு மோசே கிடைக்குது. அந்த பரம அழைப்ப தேவன் கொடுக்கும்போது அந்த முச்செடியின் மூலமா, முச்செடியில ஜுவாலிக்கிற அக்னியின் மூலமா மோசேக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. ஆனா மோசே அந்த அழைப்புக்கு அவர் கொடுக்கிற சாக்கு போக்கு என்னத்தை காமிக்குதுன்னா, அவருடைய இருதயத்தின் நிலைமை தான் அது காமிக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த 400 வருஷமா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்திருக்காங்க, அடிமைத்தனத்துல இருக்காங்களே, தேவனே இறங்கி வந்து அவங்கள காப்பாத்தணும், வா நான் வந்து அனுப்புறேன்னும் போது எவ்வளவு நன்றியா ஓடணும். ஆனா ஓடாம அவர் என்ன சொல்றாரு, ஒரு சந்தேகம், ஒரு சாக்கு போக்கு, தேவனை திருப்பி திருப்பி இதனால முடியாது, அந்த காரணம் இந்த காரணம்னு அவர் ஏன் சொல்றாரு நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது, அதுக்கு இருதயம், அவங்களுடைய இருதயம் தாங்க காரணம். அது கடவுள் மேல பழி போட முடியாது. முதல்ல என்ன கேக்குறாரு, நீ நாயம் மாத்திரம்ன்றாரு, நீ போய் எகிப்துல இருந்து கூட்டு வா, அந்த ஜனங்களை ஃபாரோ கிட்ட பேசி கூட்டு வானா, நான் எம்மாத்திரம் ஊவாமாய் அப்படின்றாரு. சரி, அதுக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னு பாக்குறோம், நான் உன்னோடு இருப்பேன், ஐ ஆம் வித் யூ. மோசே வாய அடைஞ்சு போச்சு, நான் உன்னோடு இருப்பேன், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும், அதை விட பெரிய பாக்கியம் ஒன்னும் இல்லைன்னு பார்த்தோம். அதை நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரெண்டாவது, நீர் யாருன்னு கேட்கிறார். நான் யாருன்னு கேட்டு இப்போ நீ யாருன்னு கேட்கிறார். அவங்க போய் என்ன கேட்டாங்கன்னா, நீ யாருன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன், உங்க பத்தி எனக்கு தெரியாதேன்னும் போதுதான் தேவனுடைய இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு வெளிப்பாடு, இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்றத போன வாரம் பார்த்தோம். நம்மெல்லாம் வார்த்தையில பாஷையில எதுலையுமே அடக்க முடியாத எவ்வளவு பெரிய பேரு நம்ம பார்த்தோம். வேதம் எங்கேயுமே போன வாட்டி சொல்லி இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்க கூட ஆகுறது இல்ல. LORD கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இங்கிலீஷ்ல போட்டுருந்துச்சுன்னா அதான் அந்த பேர். அதை ப்ரொனவுன்ஸ் கூட பண்ண மாட்டாங்க யூதர்ல, அவ்வளவு பக்தியான பேர். அதை பார்த்து முடிச்சுட்டு யெகோவாவுடைய அவங்க பார்க்கணும், நீங்க யெகோவாவுடைய பொறுமையை நீங்க பார்க்கணும். அவர் கேள்வி கேட்கிறாரு, அது ஒன்னொன்னுக்கும் பதில் கொடுக்கிறாரு பாருங்களேன். நான் உன்னோடு இருப்பேன், அப்புறம் அவர் பேரை சொல்லிட்டு இந்த ஐ ஆம் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா, போன வாரம் கூட பார்த்தோம், சில பேர் நீங்க வரல, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா இந்த உலகத்திலேயே இருக்கிறவர்னு சொல்லக்கூடிய ஒரு ஒண்டி தான். ரியாலிட்டியில பார்த்தோம்னா வேற எல்லாமே மாயேதான். வேற எல்லாமே நித்தியத்துக்கு முன்பதாக பார்த்தோம்னா இருக்கிறவர் அயாம்னு சொல்லக்கூடியவர், என்றென்றும் அயாம்னு சொல்லக்கூடியவர் அவர் மட்டும்தான். வேற எதுவுமே மாய. என்ன, நான் ஒண்டிதான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அடுத்ததாக இங்கிலீஷ்ல சொல்ல போனா இட் இஸ் அ சாவரன் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்வாங்க. அதாவது ஒரு இறையாண்மையின் தன்னியல்பு உள்ளவர் அப்படின்னா என்ன தெரியுங்களா, அவர் யாரையும் சார்ந்து யார் சூழ்நிலையை நினைச்சு அவர் முடிவு எடுக்கிறது இல்லை. நீ போ, அவங்கள கூட்டு வா, வருவாங்க அப்படின்னா அது ஃபேரோ வரட்டும், யார் வரட்டும், எந்த கொம்பம் வரட்டும், அதெல்லாம் யாருமே அந்த வார்த்தைக்கு முன்னாடி நிக்க முடியாது. வந்தே வருவாங்க. ஏன், அவர் சொல்லிட்டாரு வருவாங்க. அவருக்குள்ள ஆலோசனை எடுத்து அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னா சொல்லதுதான், அவர் சொன்னா நிற்க, அவர் சொன்னா முடிஞ்சது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுதான் அந்த தேவனுடைய அந்த பேருக்கு மகிமையை நம்ம பாக்குறோம். சரி நீ போப்பான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோசேக்கு எடுத்து சொல்றாரு. போ அந்த லீடர்ஸ்க்கு போய் சொல்லு. அந்த லீடர்ஸ்க்கு போய் சொல்லி அவங்கள போய் சொன்ன உடனே அவங்க ஒத்துக்குவாங்க, உடனே அவனை நம்புவாங்க. நம்பிட்டு ஃபாரோ கிட்ட போ. ஃபாரோ கிட்ட போனவுன்னு அவன் உடனே ஒத்துக்க மாட்டான். ஆனா நான் பெரிய அற்புதங்களை செய்து அவங்கள விடுதலைக்கு வருவேன். அவங்க விடுதலை ஆகி வெளியே வரும்போது வெறும் கையில வரமாட்டாங்க, பெரிய ராஜாங்க மாதிரி துணி போட்டுக்கிட்டு அது எகிப்தியரை கொல்ல அடிச்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு இவ்வளோ அஷூரன்ஸ் ப்ராமிஸ் தட்டி கொடுத்து போப்பான்னு அனுப்பும்போது ஒரு ஒரு குதிரை மாதிரி ஓடவானா? யோசிச்சு பாருங்க, நிக்க வைக்காத குதிரைங்க சிலது பார்த்துருக்கீங்களா, அதை நிக்க வைக்க முடியாது, ஓடும். அந்த மாதிரி ஓடவானா? எவ்வளோ பெரிய அழைப்பு, யார் என்ன அனுப்புறாரு அப்படின்னு ஓடணும். ஆனால் அவர் என்ன பண்றாரு, இன்னொன்று ஆரம்பிக்கிறார். அப்படிதான் பாக்குறோம், இன்னொன்னு ஆரம்பிக்கிறாரு. என்ன, அதாங்க மனுஷனுடைய சீரழிவு. கடவுள் எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ் அஷூரன்ஸ் கொடுத்து அவருடைய அழைப்புல போக சொன்னாலும் நம்ம மாத்திரம் அசையவே மாட்டோம். சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, சாக்கு போக்குல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம. அந்த காரணம், இந்த காரணம் பாருங்க, என்னன்னா எடுத்து விடுறாரு பாருங்க. ஒன்னா ரெண்டா ஏழு சாக்கு போக்கு சொல்ல போறார். ஒன்னு சொன்னாரு, சொல்லிட்டார். இப்போ போப்பா, லீடர்ஸ் கேட்பாங்க, ஃபாரோ கேட்க மாட்டான், ஆனா நான் அவனுக்கு சரி பண்ணி உன்னை வர வைக்கிறாங்க. ஆனா கடவுள் ஒன்னு சொல்லாமட்டார். என்ன சொல்லாமட்டார் தெரியுங்களா, அந்த ஜனங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு கடவுள் சொல்லாமட்டார். அதுதான் அதை பிடிச்சுக்க போறாரு இப்போ. அது அடுத்த வசனம் படிப்போம், 4:1 படிப்போம், 1வது படிப்போம். அவர் என்ன சொல்றாரு, சரி நான் போறேன் அப்படி போனீங்களே, இவ்வளவு சொல்லிட்டவன்னு போறேன். ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க, லீடர்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க அவங்க சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க நீங்க என்ன சொல்லலையே அப்படின்றது. இஸ்ரவேல் ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வனாந்திரத்துல 40 வருஷம் இருந்து வெயிலெல்லாம் மண்டையெல்லாம் காஞ்சி பைத்தியம் பிடிச்சிட்டு உங்களுக்கு, எதையோ செடியை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு வந்து இங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கான்னு என்ன நம்ப மாட்டாங்க, எனக்கு மென்டலு அப்படின்வாங்க. யோசிச்சு பாருங்களேன், 400 வருஷம் கடவுள் அவங்ககிட்ட பேசினதே இல்லை. திடீர்னு ஒரு மோசே போய் எந்த காட்சியும் இருந்தது இல்லை. கடைசியா பேசினது யாருக்கிட்ட, யாக்கோபு கிட்ட. அதுக்கப்புறம் யோசேப்புக்கு எந்த தரிசனம், அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் பேச 400 வருஷம் இல்லை. ஆனா இவரு போய் திடீர்னு அந்த அவங்க வந்து பயங்கரமான விக்ர ஆராதனை அந்த ஜாதியில முழுகி இருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு இவர் போயிட்டு நான் போய் பேசுனா என்ன பைத்தியம் சொல்ல மாட்டாங்களா, என்ன நம்புவாங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம போய் இயேசுடைய சுவிசேஷத்தை போய் ஷேர் பண்ணாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா, என்னங்க, ஏன் போய் இந்த உலகத்திலேயே பெரிய நியூஸ், நம்ம பார்க்குற நம்ம ரிலேட்டிவ்க்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய பெரிய நியூஸ் என்னங்க, வாழ்க்கையிலேயே பெரிய நியூஸ். அப்பா நீ படுறதுக்கெல்லாம் பரிகாரம் இயேசு கிட்ட இருக்கு, இயேசு கிட்ட வந்துரு. உன்ன பாவத்தை அவர் சுமந்து மரித்திருக்கிறார், அவரை நம்பி வா, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் உனக்கு பதில் கிடைக்கும். சுவிசேஷத்தை போய் அறிவிக்காத காரணம் என்ன, எனக்கு அவரு எனக்கும் அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு தெரியுமா, டெய்லி நான் அவர்கிட்ட பேசுறேன், அவரு என்கிட்ட பேசுறாரு, பைபிள் மூலமா என்கிட்ட பேசுறாரு அப்படிலாம் போய் ஒரு எக்ஸைட்மெண்டா சொன்னோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் அவளை பார்த்து மென்டல்னு நினைப்பான். அதானே நம்ம அது சொல்றதுக்கு வாயே திறக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்நியர்களுக்கு மத்தியில அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ம பேசணும்னா நம்ம பாட்டி பேசிட்டு போலாம், ஆனா அவங்க நம்ப மாட்டாங்க இல்லைங்களா நமக்கு, அவங்க நம்ப மாட்டாங்க நம்ம சொல்றது. அதேதான் மோசே அங்க சொல்ற, அவங்க நம்ப மாட்டாங்க, என்ன ஒரு பைத்தியம் நினைப்பாங்க, இவரு என்னப்பா ஏதோ ஆயிடுச்சு, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரு. ஏன்னா நம்ம அது தயங்குறோம், நிறைய பேர் சொல்றதுக்கே தயங்குறோம். சரி, நம்ம அந்த கேள்வி நம்ம மனசுல இருந்து அது ஒரு தடையா நமக்கு இருக்கிறது. எத்தனை தடைகளை உடைச்சுக்கிட்டு வர்றாரு கடவுள். ஒரு முக்கியமான தடை, நம்ம போய் யாருக்காவது சொன்னோம்னா, வெளியாசு போய் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாளைக்கு திடீர்னு இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தான், இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தான் கேட்பாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அதனால சொல்லாம இருக்கிறோம். அதுக்கு மோசேக்கு கடவுள் என்ன பதில் கொடுக்கிறாருன்றத நம்ம பார்த்து அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தோன்னு நம்ம பார்த்து கத்துக்கணும். தேவன் நமக்கு இருக்கிற அந்த தடையை உடைக்கணும், பரிசுத்தாவி தான் உடைக்கணும், அதை நம்ம பார்த்து கத்துக்குவோம். ரெண்டாவது வசனத்திலிருந்து நம்ம ஒரு வாட்டி வாசிச்சிருவோம். சரி, அதுக்கு பதிலாக மோசே கேட்ட கேள்வி, என்ன நம்ப மாட்டாங்க, என்ன மென்டல் தான் சொல்ல போறாங்க, என்ன நம்பவே மாட்டாங்க, அதுக்கு அவர் கடவுள் கொடுக்கிற பதில் என்ன மாதிரி கொடுக்கிறாருன்னா, சரி மூணு அடையாளங்களை கொடுக்கிறார் மோசேக்கு. மூணு அடையாளங்கள் என்ன, இந்த அடையாளங்கள் என்ன, மோசே தேவனால் அனுப்பப்பட்டவன், நான் தான் உன்னை அனுப்பிச்சேன்றதுக்கு சயின்ஸ், தீஸ் ஆர் சயின்ஸ் டு ஆத்தன்டிகேட் மோசஸ். கடவுள் மோசே மூலமா பேசுறாரு, மோசே கடவுளை அனுப்பிச்சிருக்காருன்றதுக்கு ஒரு அடையாளம்னா இந்த மூணு அடையாளங்களை கொடுக்கிறாரு. இதனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா 30:31 படிச்சு பாத்தீங்கன்னா, மோசே போய் அதை செய்யறாங்க, செய்த பிறகு என்ன ஆகுது தெரியுங்களா, கடவுள் சொன்ன மாதிரியே அவங்க நம்புறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க இந்த அடையாளங்களை பார்த்து உடனே நம்பி, ஆமா மோசே நீ கடவுள் அனுப்புனார் உன்னேன்னு நாங்க நம்புறோம்னு ஜனங்க நம்புறாங்க. ஆனா இதே அடையாளங்களை எடுத்துட்டு போய் ஃபாரோ கிட்ட அவர் செய்யறார், தெரியுங்களா, 7வது அதிகாரத்துல செய்யறாரு. என்ன ஆகுது தெரியுமா, ஃபாரோன்னு நம்புறது இல்ல, அவங்களும் செய்யறாங்க, ஆனா என்ன கடைசியில் ஆகுது, மோசேவுடைய பாம்பு அவங்களுடைய பாம்ப விழுங்கிருது, விழுங்கி அவருடைய பவரை தான் காமிக்கிறாரு, ஆனா ஃபாரோன் நம்பல. ஒரே அடையாளம் தான் பாருங்களேன், கடவுள் யார் நம்புறாங்க நம்புவாங்கன்னு சொல்றாரோ அவங்க தான் நம்புறாங்க, ஃபாரோன் நம்பல. அது நமக்கு என்ன காமிக்குதுன்னா, ஏன் தெரியுங்களா அது போட்டிருக்கு, என்ன காமிக்குதுன்னா, அந்த அற்புத அடையாளங்கள் விசுவாசத்தை ஏற்படுத்துறது இல்லை, புரியுதுங்களா. விசுவாசத்தை ஏற்படுத்துறது என்னன்னா, கடவுளுடைய அந்த கிரியை, அந்த இருதயத்துல கடவுளுடைய கிரியை மாத்திரம்தான் விசுவாசத்தை ஏற்படுத்த முடியும். அற்புத அடையாளங்கள் விசுவாசத்தை ஏற்படுத்தவே முடியாது. அதை விவரமா நம்ம கொஞ்சம் பார்ப்போம். எவ்வளவுதான் பெரிய அற்புதங்கள் இருந்தாலும், ஏன் உயிரோடு எழுந்தாலும், செத்தவங்க உயிரோடு எழுந்தாலும் அது அது விசுவாசத்தை ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க பாரு அற்புதம், எங்க பாரு போர்டு, அற்புத அடையாளங்கள், அற்புத அடையாளங்கள், அற்புத பெருவிழா, அற்புத திருவிழா அப்படின்னு எங்க பாரு போர்டு இருக்கிறது. அதுதான் பெரிய அட்ராக்ஷன் எல்லோருக்குமே. ஆனா பைபிள் எடுத்து பாருங்க, பைபிள புரிஞ்சுக்க பாங்க. நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம், பைபிள் முழுசா எடுத்து பார்த்தோம்னா மோசே கால வரைக்கும் உலகம் உண்டா ஏறக்குறைய 1500 வருஷம் ஆயிடுச்சு. முதல் தடவை கடவுள் வந்து ஒரு மனுஷனின் மூலமா அற்புதம் செய்யறதுக்கு இப்பதான் அனுமதிச்சார், இப்பதான் அந்த வரத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தார். 1500 வருஷம் நோவா வாழ்ந்தாரு, ஆபிராம் வாழ்ந்தாரு, ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் வாழ்ந்தாங்க. அவங்க யாருமே அற்புதம் செஞ்சதில்ல, அவங்க யாருமே அற்புதத்தை பார்த்ததில்ல. உங்களுக்கு தெரியுமா 1500 வருஷம் அற்புதமே நடந்தது இல்ல, எந்த அற்புதம் மனுஷன் மூலமா கடவுள் அற்புதத்தையே செய்ததில்ல. கடவுள் அற்புதத்தை யாருக்கு கொடுத்தார் அந்த வரத்தைனா, தான் ஒரு மனிதன் மூலமா தன்னை பற்றி வெளிப்படுத்த போறார். ஏன்னா வேத வாக்கியம், தேவனுடைய வசனம் அவர் பேச போறாரு. பைபிள்ல இருக்கிற முதல் புக்கே எழுத போறது இந்த ஆளுதான். அதற்காகத்தான் இவர் கடவுள் செய்யக்கூடிய காரியங்கள் தானும் செய்யற அளவுக்கு அற்புத வரத்தை அவர் கொடுத்தாரு. ஏன் அவர் இப்போ 5 புக்கை எழுத போறாரு, கடவுள் வசனத்தை அவர் பேசுறாருன்னு அவர் ஆத்தரைஸ் பண்றதுக்கு. அற்புத அடையாளம்னா என்னங்க? அடையாளம்னா இட்ஸ் சைன். சைன் எதுக்கு? சைன் ஒருத்தரை காமிக்குது, அவர் கடவுளுடைய வசனத்தை பேசுறதுக்கு ஒரு அடையாளம் அது. இட்ஸ் அ சைன்னா, நம்ம ஒரு சைன் போர்டு பாக்குறோம்னா இந்த பக்கம் போனீங்கன்னா கோவாக்குன்னு அந்த சைன் போர்டுல என்ன இருக்கு, அது இன்னொன்னு பாயிண்ட் பண்ணுது. அடையாளம்னா என்ன? இட்ஸ் அ பாயிண்டிங் டு சம்திங். அதனால அடையாளம் வந்து மோசேக்கு பாயிண்ட் பண்ணுது. என்ன, மோசே பெரிய ஆள் இல்ல, மோசே சொல்ற வார்த்தை. உலகம் உண்டானது எப்படின்னு மோசே சொல்றதுதான் உண்மை, அதை ஆத்தரைஸ் பண்றதுக்கு அந்த வரங்கள். உலகம் உண்டானது, அதுக்கப்புறம் இஸ்ரவேலை காப்பாத்தின 5 புக்கு எழுதினார் இல்லைங்களா, அவரு தான் ஆரம்பிச்சு வச்சாரு வேத வாக்கியங்கள், சிருஷ்டிப்பின் சரித்திரத்தை எழுதி வச்சாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஹிஸ்டரி வருது, ஜட்ஜஸ் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் என்ன புக்ஸ் வருது? மோசே, ஜோஷுவா, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஹிஸ்டரி ஆரம்பிச்சு வைக்கிறது இஸ்ரவேல் ஜனங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் காலம் வருது, ராஜாக்கள் தாவீது வராரு, சவுல் வராரு, பெரிய பெரிய சாலமன் வராரு, அப்புறம் டேனியல் வராரு, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள். அவங்க ஒருத்தரும் ஒரு அற்புதம் செஞ்சதில்லை, தெரியுமா உங்களுக்கு? நோ மிரக்கிள்ஸ், நோ மிரக்கிள்ஸ் அட் ஆல். தே டிட்ன்ட் ஹேவ் தி கிஃப்ட் ஆஃப் மிரக்கிள்ஸ். அவங்க அற்புதம் செய்யற வரம் அவங்களுக்கு இருக்குல்ல, புரியுதுங்களா? ரேரா எங்கேயாவது ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா அது கடவுளா பராமரிப்புல செஞ்சதே தவிர மனிதர் மூலமா அற்புதம் செய்தது மோசே, ஜோஷுவா. ஏன்னா அவங்க ஒரு வெளிப்பாடின் காலத்தை ஆரம்பிக்க போறாங்க. இட்ஸ் எ ரெவலேட்டரி எரா. அதுக்கப்புறம் வரப்போற ஒரு காலம் வருது, தீர்க்க தரிசனம் காலம். அது ஆரம்பிச்சு வச்சவர் யாரு? எலியா, எலிஷா, இவங்க ரெண்டு பேர் தான் ஆரம்பிச்சு வச்சது. அவங்க அற்புதம் செஞ்சாங்க. ஏன்? பிகாஸ் தே ஆர் ஸ்டார்டிங். கடவுள் அவங்க மூலமா பேச போறாரு, ஒரு புது சகாப்தத்தை ஏற்படுத்த போறாரு. தீர்க்க தரிசன வெளிப்பாடு வரப்போகிறது, அவங்க மூலமா கடவுள் பேசுறாரு, ஒரு தீர்க்க தரிசனங்களை ஏற்படுத்த போறாரு. அவங்க ரெண்டு பேர் இனாகிரேட் பண்ணி வச்சாங்க அந்த காலத்தை. அவங்க மூலமா அவங்க அற்புதம் செஞ்சாங்க. வேற யாராவது செஞ்சாங்களா? ஆமோஸ் செஞ்சாரா? ஆபக்கூக்கு செஞ்சாரா? ரெண்டு பேர் தான் செஞ்சாங்க. அதோட அற்புதமே இல்ல பழைய ஏற்பாடுல. மிஞ்சு மிஞ்சு போனோம்னா முழு அற்புத காலத்தையும் எடுத்து பார்த்தோம்னா 100 வருஷத்துக்கு மேல இல்லங்க பைபிள்ல அற்புதம். அதுக்கப்புறம் வந்தது மாபெரிய அற்புதம், எக்ஸ்பிளோர்ட் ஆனது இயேசு கிறிஸ்து வந்து இறங்கின பிறகுதான். ஏன்? அவர் புதிய ஏற்பாடு எழுத போறார். பைபிள மூணா பிரிச்சோம்னா, ஒன்னு மோசே நியாயப்பிரமாணம், இன்னொன்னு தீர்க்க தரிசனங்கள், எலியா எலிஷா ஆரம்பிச்சு வச்சது, கடைசியில புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலருங்க ஏற்படுத்தினாங்க. அவங்க ஒரு புதிய காலத்தை, புதிய வெளிப்பாடு காலத்தை ஆரம்பிச்சதுனால அவங்களுக்கு அந்த அற்புதம் கிடைச்சிச்சு. அற்புதங்கள் தேவன் மனிதர்களுக்கு எப்ப கொடுத்தாருன்னா, அவங்க தேவ வசனத்தை பேசுகிறார்கள் என்றதுக்கு அவங்கள அடையாளம் காட்டணும். அதுக்குதான் கடவுள் கொடுத்தாரு அற்புதத்தை. ஆனா இன்னைக்கு எங்க பாரு நினைச்சவங்க அற்புதம், நினைச்சவங்க மிரக்கல்ஸ், உங்கள் அற்புதம், அனுதின அற்புதம், அந்த அற்புதம்லாம் அதெல்லாம் பைபிள்ல இல்லங்க. பைபிள் தியாலஜி ஒழுங்கா தெரிஞ்சிச்சுன்னா அப்படிலாம் இல்ல. மார்ட்டின் லூதர் ஒரு அற்புதம் செய்யல தெரியுமா? சார்லஸ் ஸ்பர்ஜன் ஒரு அற்புதம் செய்யல, ஜான் கால்வின் ஒரு அற்புதம் செய்யல. வேதத்தையே நமக்கு கொடுத்தவங்க, கரைச்சு குடிச்சவங்க, ரத்தம் சிந்தினவங்க ஒரு அற்புதம் செய்யல. அவங்கள விட பக்திமானங்க வந்துட்டாங்க போஸ்டர் போட்டுக்கிட்டு நம்ம ஊர்ல அற்புதம் செய்யறோம், அற்புதம் செய்யறோம் பாருங்களேன். நான் ஒரு ஏமாற்ற காலம் இதுதாங்க. உண்மையான சுவிசேஷத்தை மறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம நாட்டின் நிலைமை. வேதனை, சத்திய வேத வசனம் தெரியாது, சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்படுற வாழ்க்கை இல்ல, ஓட வேண்டியது கூட்டம் கூட்டங்களா அற்புதங்களுக்கு. வேதனை, அதை பார்த்து எனக்கு ரொம்ப பேஜாராகும் அதை பார்க்கும்போது. சரி, இது ஏன் நான் சொல்ல, இந்த ரெவலேட்டரி எராஸ், அந்த வெளிப்பாடுக்கு தான் அந்த அற்புதம் பைபிள்ல நடந்தது. நமக்கு இப்போ வேதம் முழுசா கிடைச்சிருச்சு. வேதம் முழுசா கிடைச்ச உடனே சரி, நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன், இப்போ அதை ஆரம்பிச்சோம்னா நமக்கு ரொம்ப லேட் ஆயிரும். சரி, நம்ம இந்த மூணு வரங்கள் மோசேக்கு, மூணு அடையாளங்கள் மோசேக்கு கொடுக்கும் போது, அந்த மூணு அடையாளங்கள் புரிஞ்சுக்கணும்னா நம்ம எகிப்துடைய பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். அவங்க எந்த மாதிரி நிலைமையில இருந்தாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா தான் இது ஏன் இந்த மூணு வரங்களை கொடுக்கறாரு. ஒரு குச்சிய பாம்பாக்குறாரு, திருப்பி குச்சியாக்குறாரு, அப்புறம் அங்க குஷ்டரோகம் வர மாதிரி பண்றாரு, அப்புறம் அந்த தண்ணிய பிளட் ஆக்க முடியற மாதிரி பண்றாரு. ஏன் இதெல்லாம், இட் ஹாஸ் அ மீனிங், இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் ஏதோ சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, எகிப்து கலாச்சாரத்தை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, எகிப்துன்ற பேருக்கே அர்த்தம் என்ன தெரியுங்களா, பிளாக் லேண்ட். பிளாக் லேண்ட், கருப்பு ஊருன்னு அர்த்தம். அது ரெண்டு காரணத்தினால அந்த பேர் சொல்லப்படுது. ஒன்னு வந்து அந்த பூமி வந்து கொஞ்சம், அந்த நைல் ரிவர் வந்து அங்க ரொம்ப செழிப்பா இருக்கிறதுனால அந்த பூமி கொஞ்சம் பிளாக்கா இருக்கும், அது செழிப்பு கிடையாது. இன்னொரு ஒரு காரணம் என்னன்னா, இந்த பில்லிசூனியம், மாய, மந்திர, தந்திரத்துல எல்லாம் பேர் போனவங்க எகிப்து ரொம்ப ஃபேமஸ். செத்தவங்க கிட்ட பேசுறோன்றது பில்லி சூனியம், அந்த சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு அதை பண்ணிட்டாங்கன்னு பேசிக்கிறது இல்லையா. நம்ம ஊர்ல எங்க எக்கச்சக்கமான கடவுளை வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அங்க அந்த கடவுள் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இதெல்லாம் பண்ணே ஆகணும் இல்லைங்களா. நம்ம ஊர்லயும் அது ரொம்ப அந்த மாதிரி, அது ரொம்ப ஃபேமஸ். எகிப்து தான் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே அதெல்லாம் எக்கச்சக்கமா பண்ணுவாங்க. இந்தியாவில பண்ற மாதிரி எது எடுத்தாலும் கும்பிடுவாங்க. அந்த ஊர்ல தண்ணிக்கு ஒரு கடவுள், சூரியனுக்கு ஒரு கடவுள், இதை எடுத்தாலும் கும்பிடுறது அவங்க. அந்த ரெண்டு பத்து வாதைகளை அவர் வர வைக்க போறாரு. அந்த பத்து வாதைகளை ஏனோ தானோன்னு செய்யல அவங்க. அவரு அந்த எகிப்து வணங்குற கடவுளுங்க அவங்க எல்லாம் ஒன்னொன்னும். அந்த நைல் ரிவர் அவங்களுக்கு ஒரு காட். அந்த இது ஃப்ராக், தவக்கிலேயே வணங்குவாங்க, வெட்டுக்கிலேயே வணங்குவாங்க, அது மேலெல்லாம் அதிகாரம் தனக்கு இருக்கிறதுன்றது அவர் காமிக்கிறாரு. சூரியனை வணங்குவாங்க, நம்ம ஊர்ல சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்க. அங்க அதெல்லாம் அதன் மேல தனக்கு அதிகாரம் இருப்பதுன்றது அந்த பத்து வாதைகள் மூலமா அவர் காட்டுறாரு. ரொம்ப முக்கியமா அவங்க பாம்பை ரொம்ப வணங்குவாங்க, அதுவும் எஸ்பெஷலி இந்த கோப்ரா ஸ்னேக். தமிழ்ல என்ன, நாகப்பாம்பு, நாகப்பாம்பு, நாகராஜா பாம்பு, நாகப்பாம்பை ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க அவங்க. என்னன்னா, அந்த நாகப்பாம்பு ஒரு பெரிய அடையாளம் கூட அவங்களுக்கு. பாத்தீங்கன்னா இட்ஸ் எ பிக் சைன். என்ன சைன்னா, அவங்க சத்ருக்களை அந்த நாகப்பாம்பு ஒரு கொட்டு கொட்டுச்சுனா போதும், ரொம்ப பாய்சனஸ் அது, ஒரு கொட்டு கொட்டுச்சுன்னா அந்த மாதிரி நாகப்பாம்பு மாதிரி அவங்க சத்ருங்களுக்கு அந்த பாம்பு வந்து அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய வல்லமைக்கு ஒரு அடையாளம். இட்ஸ் அ நேஷனல், ஏன்ஷியன்ட் நேஷனல் சிம்பிள் ஆஃப் ஈஜிப்ட். நீங்க இன்னைக்கு கூட அவங்க போட்டிருக்கிற அந்த கிரீடம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த நடுவுல பாத்தீங்கன்னா நாகப்பாம்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்க, நடுவுல நாகப்பாம்பு இருக்கும், சுத்திக்கிட்டு இருக்கும், திடீர்னு நடுவுல ஒரு நாகப்பாம்பு இருக்கும், கையில எல்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே கையில ஒரு நாகப்பாம்பு இருக்கும். ஈஜிப்சியன்ஸ், அதுதான் அவங்களுடைய ட்ரெஸ், அதான் அவங்களுடைய அடையாளம், அதுதான் அவங்களுடைய பவரை காமிக்குது, அவங்களுடைய சாவர்னிட்டியை காமிக்குது, அது காமிக்குது அவங்களுக்கு. அதனாலதான் அதை போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது இன்னொன்னு வந்து, அவங்க அந்த நைல் ரிவரை ரொம்ப ஆராதனை பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல காவேரி இல்லையா, காவேரி, காவேரி இல்லைன்னா நம்ம எல்லாம் என்ன ஆயிரும், இப்ப சண்டை, பெரிய சண்டை, காவேரி தண்ணி விட்டுட்டாங்கன்னு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம். அந்த மாதிரி நைல் ரிவர்னா அவங்களுக்கு உயிர். ஏன்னா ஈஜிப்ட்னா, நைல் ரிவருக்கே பேர் ஈஜிப்ட் தெரியுங்களா அவங்களுக்கு. நைல் அது வனாந்திரங்க, அந்த உயிர், உயிருடைய சோர்ஸே நைல் ரிவர் தான். அங்கெல்லாம் பொழைத்து அவங்க செழிப்பா இருக்கிறதுக்கு காரணமே நைல் ரிவர் தான். இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் கிவர் ஆஃப் லைஃப், உயிர் கொடுக்கிற தாய் எது, நைல் ரிவர். அவங்களுக்கு அதான், அதை ஆராதனை பண்ணுவாங்க நைல் ரிவருக்கு பெரிய. ஏன்னா நைல் ரிவர் இல்லைன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பேக்ரவுண்டை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா, கடவுள் என்ன சொல்றாருன்னு இந்த இந்த அடையாளங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன் கடவுள் மோசேக்கு இந்த பதில் கொடுக்கும்போது, ஐயா நான் இந்த எகிப்துக்கு போய் அனுப்புறீங்களே, ஃபுல்லு விக்கிர ஆராதனை, மூட நம்பிக்கை, பில்லிசூனியம், எல்லாம் மூட நம்பிக்கை, மந்திரம் தந்திரம் நடந்த ஒரு ஜாதியில போய் நான் போய் பெருசா கடவுள்கிட்ட இருந்து வந்தேன்னு நான் எப்படி நிரூபிக்கிட்டோம் போது, மோசேக்கு கொடுக்கிற கடவுள் கொடுக்கிற பதில் முதலாவது பதில் பாருங்களேன், கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன, அவருடைய பதில் என்ன, உன் கையில இருக்கிறது என்ன, வாட் இஸ் இன் யூர் ஹேண்ட், அதை மறக்கவே மறக்க கூடாது. அதை பத்தி இதை பத்தி அந்த இது அந்த மூட நம்பிக்கை அந்த விக்கிர ஆராதனை அவ்வளவு பாரம்பரியம் இருக்கலாம் நீ பயப்படாத, நான் உன்னை அனுப்புறேன், உன் கையில என்ன இருக்கு, அதுதான் அவர் கேட்கறது. வாட் இஸ் இன் யூர் ஹேண்ட், அதுதான் அவர் கேட்கறது. கடவுள் வந்து ஒரு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பயன்படுத்த போறது இல்லைங்க, உன் கையில என்ன இருக்குது, உன் கையில என்ன இருக்குது, அதுதான் அவர் கேட்கறது. ஏன் கேட்கிறாரு, கடவுள் தெரியாதா மோசே கையில என்ன இருக்குதுன்னு, அவர் தெரியும், ஆனா அவர் காமிக்க எல்லாருக்கும் வரப்போற சந்ததி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக அவர் கேட்கிறாரு என்ன இருக்குது. ஒரு மேய்ப்பம் கையில என்னங்க இருக்கும், பெரிய பட்டயமா வச்சுக்கிட்டு இருப்பாரு அவரு, இல்ல பெரிய ஆர்மியா வச்சுட்டு இருப்பாரு, என்ன இருக்கும், ஒரு வேர் இல்லாத உயிர் இல்லாத காஞ்சி போன குச்சி இல்லைங்களா, அதுக்கு உயிர் இருக்குமா, காஞ்சி போன குச்சி, அந்த குச்சி அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது ஒரு மந்திர குச்சி இல்ல, தந்திர குச்சி இல்ல, இட்ஸ் சிம்பிள் ஸ்டிக், ஒரு குச்சி, ஒரு ஆர்டினரி குச்சி, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் நம்ம யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா மோசே என்ன சொல்றாரு, அது இருப்பது என்ன, படிங்க மூணாவது வசனம், இல்ல கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன, ஒரு கோல், ஒரு கோல் என்றான். இந்த கோல், இந்த கோல் என்ற வார்த்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை ஆடத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு தான் யோசிக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஆர்டினரி மேய்ப்பனுடைய குச்சியை பயன்படுத்தி தான் அவ்வளோ பெரிய எகிப்தனுடைய வல்லமைய இவர் ஒடுக்க போறார். இந்த குச்சி சிம்பிள் குச்சி, அதை வச்சுதான் எகிப்தினுடைய அந்த கொம்பைய ஒடிக்க போறார். அந்த ராணுவ பலம், அந்த பண பலம், அந்த அரசியல் பலம்ன்றாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையும் உடக்க போறது இந்த சாதாரண குச்சி. உன் கையில என்ன இருக்குது அதை நான் யூஸ் பண்ண போறேன், அதான் மோசே சொல்லப்படுறது. உன் கையில என்ன இருக்குது அது கீழே போடுன்றார். கீழே போட்டவுடனே உடனே அது ஒரு பாம்பு ஆயிருது. யோசிச்சு பார்க்கலாம், மோசே என்ன பண்றாரு, அந்த பாம்பை பார்த்துட்டு ஓடி ஒரே ஓட்டம் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. அவர் 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தவர், பாம்பே பார்த்திருக்க மாட்டாரு, எத்தனை பாம்பு அவர் சாவடிச்சிருப்பாரு. ஆனா அவ்வளவு பயங்கரமான பாம்பு இது, அவரே பயம், அவரே ஓடி ஒளையிற அளவுக்கு பாம்பு அது. எத்தனை 40 வருஷம் அங்க இருந்த பாம்புக்கா பயப்படுறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அவ்வளவு பயங்கரமா இருக்கு அது பாக்குறதுக்கு. அவனே பயப்படுத்துற அளவுக்கு அவரே ஓடி போய் ஒளியிறார். ஒளியும் போது ஏன் இது போட்டிருக்கிறது, ஏன் மோசே ஓடி போய் ஒளியறத கூட எழுதி வச்சிருக்குனா, மோசே வந்து அங்க இருக்கிற தந்திர மந்திர மந்திரக்கார் இல்ல. மோசே ஒரு சாதாரண மனிதன், மோசே கிட்ட எந்த பவனும் இல்ல, பாம்பை பார்த்தே ஒளிஞ்சு ஓடுற மனிதன் அவர். அதுதான் அந்த வசனத்துல காமிக்கப்படுது. மோசே வந்து அங்க எகிப்துல இருக்கிற சாதாரண மனிதன் இல்ல. மோசேவை வித்தியாசப்படுத்தக்கூடியது ஒன்னே ஒண்ணுதாங்க, அவன் சாதாரணப்பட்ட மனுஷன், சாதாரண மேய்ப்பன், ஒண்ணுதான் பிரயோஜனம் இல்லாத மேய்ப்பன் மாதிரி தான். அவன் வித்தியாசப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய வல்லம் ஒண்டிதான். அதைத்தான் நம்ம பாக்குறோம். அந்த ஒரு கலாச்சாரத்துல மோசே வந்து ஒரு மந்திரக்காரன் இல்ல, அவனுக்குள்ள எந்த பவனும் இல்ல, கடவுளுடைய மனுஷன் வந்து. இதுதாங்க கடவுளுடைய எல்லா மனிதர்களும் எல்லா தலைவர்களும் அவங்க கிட்ட எந்த பவரும் இல்லை. அவங்க விசுவாசத்துல கடவுள் அவங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யறாங்க. அது என்ன நடக்கும்னு கூட தெரியாது அவங்களுக்கு, ஆனா கடவுளுடைய விசுவாசத்துல செய்ய போறாங்க, அது விளைவா வந்து மாறுது. அதுதாங்க கடவுளுடைய மனுஷன். தன்னை பெருசுப்படுத்தி என்கிட்ட பவர் இருக்கிறதுன்னு காட்டுறவங்க கடவுளுடைய மனுஷனே இல்லை. கடவுள் என்ன பயன்படுத்தணும், கடவுள் என்ன சொல்றாரோ அது எப்படியோ தெரியல, அவர் பேச்ச கேட்டு நான் ஏதோ சொல்லுவேன். இந்த சபையும் ஆரம்பிச்சது அப்படிதான், நம்ம பேச்ச கேட்டு ப்ரீச் பண்ணோம், அவ்வளவுதான். என்ன நடக்குமோ நம்மளுக்கு தெரியல, ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு திடீர்னு ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அதான் பவர், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவர் சொல்றத அப்படியே செய்யறவன் தான். 4வது வசனம் படிங்க, அதிசயத்தை பாருங்களேன். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் செய்யறாரு, அது கையை எடுத்து வாழை பிடின்றார். இந்த உலகத்துல ஒருத்தரும் அது செய்யக்கூடாது. பாம்பு பிடிக்கிற ட்ரைனிங்க்கு நீங்க போனீங்கன்னா, பாம்பு பிடிக்கிறது எப்படின்னா, அவங்களுக்கு உங்களுக்கு சொல்ற அறிவுரை என்ன தெரியுமா, ஒரு பாம்ப வாளால பிடிக்கவே கூடாது. சரிங்களா, உங்களுக்கு பாம்பு பிடிச்ச பழக்கம் இருந்தா உங்களுக்கு தெரியும், வாளால பிடிக்கவே கூடாது. அது கழுத்துக்கிட்ட, அது தலைகிட்ட எவ்வளவு கிட்ட பிடிக்க முடியுமோ அங்கதான் பிடிக்க பார்க்கணும். அது பின்னாடி கழுத்துக்கிட்ட அது வாழ பிடிச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப ஈஸி எக்ரி உங்களை அடிக்கிறதுக்கு. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, வாழ புடி, வாழ புடி. பிடிச்சவனை என்ன ஆகுது, அது திருப்பி குச்சியா மாறுது. என்ன இந்த அடையாளத்துல கடவுள் சொல்ல நினைக்கிறார், அவ்வளோ பெரிய எகிப்தா நிக்கிற அந்த எகிப்த குச்சி மாதிரி கீழே போட்டு அது வாழ புடிச்சு நீ நிக்க வைக்க போற, அது வாழ புடிச்சு ஆட்ட போற, நீ அதை நான் இந்த குச்சியை வச்சுக்கிட்டு அதை உடக்க போறேன். அதாங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு அடிமையா இருக்கிறீங்க எகிப்துல, இந்த அடையாளம் உங்களுக்கு மோச வந்து பண்றாரு. 40 வருஷம் அடியா அடி வாங்குறீங்க, அங்க பாக்குறீங்க டாஸ்க் மாஸ்டர்ஸ், அவனுங்க தலையில டொப்பி போட்டிருக்காங்க பாம்பு மாதிக்குது, இங்க டொப்பி போட்டிருக்காங்க, இங்க ஒரு இது போட்டிருக்காங்க பாம்பு, அங்க மினிஸ்டர்ஸ் அந்த ஃபாரோ எல்லாம் பாம்பு போட்டுட்டு வரானுங்க. அவங்க உங்க பவரே பாம்புலதான் இருக்கு, அது அடையாளம். அவங்க ஒவ்வொரு வாட்டி அடிக்கும்போது பாம்பு கொத்துற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வலி வேதனை. திடீர்னு கடவுளுடைய அதிகாரி, கடவுளுடைய மெசஞ்சர் வந்து இப்படி ஒரு அடையாளம் செய்யும் போது அந்த பாம்பைய ஒடுக்கிறார் பாரியா, எப்படி வால்ல பிடிச்சி ஒடுக்கிறார் பாரியா அப்படின்னு உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வராது. அதுக்கு தாங்க கடவுள் செய்யறது, இட் ஹாஸ் எ சிக்னி, இது ஒரு மேஜிக் இல்ல, ஏதோ ஒரு மேஜிக் காட்டுற மாதிரி இல்ல, அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கும்படிக்கு கடவுள் செய்யற ஒரு அடையாளங்கள். அந்த ஜனங்களுக்கு அது புரியணும். ஏன் அத புரிஞ்சு அதை பார்க்கணும். அவங்க ஒரு மெஜிஷியன் இல்ல மோசஸ், கடவுள் சொன்னது அவர் செய்ய போறாரு. எல்லா மனிதர்களும் தேவனுடைய மனிதர்கள் இப்படித்தான். யோசேப்பு கூட அவர் கனவுங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவர் என்ன சொன்னாரு, என்கிட்ட அது ஒண்ணும் இல்லைங்க, கடவுள் எனக்கு கொடுத்த வரம். தானியல் கூட அப்படிதான் சொன்னார், தங்களை காமிச்சுக்கிறதே இல்ல தேவ மனுஷனுடைய அடையாளம், கடவுள் சொல்றாரு அது விசுவாசத்தோடு செய்யறேன், அது விளைவுங்க என்ன வருதோ தெரியல, அதுதான் பாக்குறோம். சரி, 6-7 வசனத்தை படிங்க. கைய எடுத்து உங்க ஹார்ட் கிட்ட போடுப்பான்றாரு, போட்ட உடனே அது என்ன குஷ்டம், வெண்குஷ்டம் அப்படின்றது வந்து இப்ப கூட சொல்றாங்க டிசீசஸ்ல, இன்னும் கூட அது கியூர் கண்டுபிடிக்கல. லெப்ரஸிலேயே ரொம்ப மோசமான லெப்ரஸி, ரொம்ப ரேரா தான் வர்றது. அதுக்காண்டி வந்துருச்சுன்னா அது பக்கத்துல போனாவே உங்களுக்கு வந்துடும், ரொம்ப வேர்ஸ்டான லெப்ரஸி அது. அந்த மாதிரி ஒரு அந்த காலத்துல எல்லாம் லெப்ரஸி, அந்த மாதிரி லெப்ரஸியை பார்த்தா அதிர்ந்து போவாங்க, அம்மா அடின்னு கிட்ட கூட போக மாட்டாங்க. சுகமே படுத்த முடியாத வியாதி அது, சுகமே படுத்த முடியாத வியாதி. எல்லா தேசங்களும் திகைத்து போயிருக்கிற ஒரு வியாதி குஷ்டரோகம்ன்றது. அத என்ன காட்டுறாருன்னா, தான் நினைச்ச நேரத்துல இம்மீடியட்டா அதை வர வைக்கிறாரு, தான் நினைச்ச நேரத்துல இம்மீடியட்டா அதை கியூர் பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்க அந்த குஷ்டத்தை பார்த்த உடனே எல்லாம் எகிரியும், அப்படியே தலைக்கீழே உளுந்திருப்பாங்க. ஆனா கடவுள் அதை இம்மீடியட்டா வர பண்ண விட முடியும், அதை இம்மீடியட்டா கியூர் பண்ண முடியும். வியாதியின் மேல தனக்குள்ள அதிகாரத்தை எகிப்துங்கெல்லாம் ரொம்ப பயந்து நடுங்கி இருப்பாங்க, அது அவங்களுக்கு அது இட்ஸ் அப்ளிகபிள் இல்லைங்களா, நமக்கு தான் தெரியறது இல்லை என்ன, அவங்களுக்கு தெரியும். அது அதை பார்த்தவொன்னு பயங்கரமா அதிர்ந்து போயிருப்பாங்க. வியாதியின் மேல தனக்குள்ள அதிகாரம். அந்த குஷ்டத்துல முக்கியமா என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒரு குஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த குஷ்டம் கையை வச்சுக்கிட்டு இன்னொரு குஷ்டத்தை இன்னொரு தோலை தொடவே கூடாது, ஏன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட், அது செப்பரேட்டாவே வச்சிருக்கணும். புரியுதுங்களா, அதை எடுத்துட்டு போய் ஆட்டு கிட்ட வெயின்னா வைக்க சொல்றாரு பாருங்களா, அதை எடுத்துட்டு போய் ஆட்டு கிட்ட வெயின்றாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிற பவர் அதுல காட்டுறாரு. சரி, அடுத்த கடைசி அடையாளத்தை நம்ம பார்ப்போம், 8-9. யெகோவாவுடைய பொறுமை, யெகோவாவுடைய ஏங்க இந்த மூணு அடையாளத்தை கொடுத்து இது கூட நம்பலன்னா இன்னொன்னு கூட கொடுக்கறேன்னு என்ன ஒரு சப்போர்ட், என்ன ஒரு ஹெல்ப் பண்றாரு பாருங்களேன். நம்மளும் ஒரு வார்த்தைக்கு கீழ்படிந்து போகும்போது அவர் எவ்வளவு நமக்கு உதவி செய்யறாருன்னு நம்மளால உணர முடியும். இது ரெண்டு அடையாளம், இதுவே போதும்னு இன்னொன்னும் கொடுக்கறேன். என்ன இன்னொரு அடையாளம், அந்த ஒரு ஒரு சாம்பிள் தண்ணியை எடுத்து ரத்தமா மாத்துறது. நான் அந்த ஈஜிப்ட் ஃபர்ஸ்ட் பிளேக் அதானே, ஈஜிப்ட் முழுசா அந்த நைல் ஃபுல்லா பிளட்டா மாத்த போற ஒரு ஜட்மெண்ட் உடைய சாம்பிள். இது ரெண்டும் நம்பலன்னு வச்சுக்க, நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு சாம்பிள் ஜட்மெண்ட் சாம்பிள் அவங்களுக்கு வந்துடும். ரெண்டும் நம்பாதவங்களுக்கு பாருங்களேன், ஒரு ஜட்மெண்ட் சாம்பிள் மாதிரி அவர் காட்டுறாரு. பிரத்யேகமா எகிப்துக்கு ரொம்ப அவசியமான உயிரா இருக்கிற அந்த நைல் ரிவரை அவர் அழிக்க போறதுக்கு ஒரு சாம்பிள் அவங்களுக்கு காட்டுறாரு. இதுதாங்க அவர் காமிச்ச அடையாளங்கள். தனக்கு அந்த எகிப்து பவருன்னு அதிகாரம் நினைச்ச அந்த சர்ப்பத்தின் மேல உள்ள அதிகாரம், வியாதியின் மேல உள்ள அதிகாரம், அந்த நைல் ரிவர் மேல உள்ள அதிகாரத்தை அவர் காட்டுறாரு. சரி, இது மோசேக்கு இது ஒரு பெரிய அடையாளங்கள், இது போதும். மோசே வாய் அடைக்கிறக்கோ இன்னுமே நம்ப மாட்டாங்கன்னு, இது ரெண்டாவதுலன்னா இது மூணாவது நிச்சயமா நம்புவாங்கடா அப்படின்ட்டார். இது நமக்கு எப்படி பொருந்தும், நமக்கு எப்படி பொருந்தும்? நமக்கும் இந்த மூணு அடையாளம் கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம நினைக்கலாம். ஒருவேளை திடீர்னு ஒரு குச்சியை கொடுத்துட்டு போய் நீ ஒரு மேஜிக் ஷோ பண்ணிட்டு வா அப்படின்னா நமக்கும் நல்லா இருக்காது. பாரு இயேசுவை நம்புன்னு என்ன நினைக்கிறீங்க நீங்க? நமக்கு அடையாளம் இருந்தா நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிடலாமே, நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறோம். இதுக்கு என்ன பதில் தெரியுங்களா? கடவுள் மோசேக்கு சொன்ன பதிலே தான். மோசேக்கு முதல்ல அவர் என்ன சொன்னாலு, உன் கையில் என்ன இருக்கிறது, உன் கையில என்ன இருக்குது, நம்ம கையில என்னங்க இருக்குது, நம்மனால என்னங்க முடியும்? கடவுள் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கேட்கறதே இல்லை, நம்மனால என்ன முடியும் அதான் கேட்கறது. எக்ஸ்ட்ராஆர்டினரி காரியங்கள்லாம் இல்லை, நம்மனால என்ன முடியும் அதை விசுவாசத்தோடு கீழ்ப்படிதலோடு செய்யும்போது அதைத்தாங்க கடவுள் பயன்படுத்துறது. நம்ம ஒன்றும் பெருசா நடக்கணும்னு இல்லை, நம்மனால நம்ம கையில என்ன இருக்கு, முதலாவது நம்ம கையில, உங்க கையில என்னங்க இருக்கு இப்போ? வேத புத்தகம் இருக்கு. எல்லா அற்புத அடையாளங்களின் மொத்த நோக்கமே அந்த வேத புத்தகம் தான், அந்த வேத புத்தகம் தான் அந்த வெளிப்பாடு. நம்ம வந்து அந்த காலத்துல வேத வசனம் இருந்துச்சா? மோசே டைம்ல அவரு தானே முதல் புக் எழுத போறாரு. வேத வசனம் இல்ல, கடவுள் வார்த்தை எதுன்னு யாருக்குமே தெரியாது. பத்து பேர் கடவுள் வார்த்தையை நான் சொல்றேன்னு வந்தாங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா வேத வாக்கியம் எழுத்தில் வந்து விட்டதுனால. இந்த வேத வாக்கியத்தின்படி யார் பேசுறாங்களோ அவங்க தான் தேவனுடைய மனுஷன் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த காலத்துல புரிஞ்சுக்க முடியாது, வேத வாக்கியம் முழுமையா எழுதப்படவில்லை. அதனால அந்த அடையாளத்தை கொடுத்தார். எதுக்காக? அந்த அடையாளம் விசுவாசத்தை ஏற்படுத்த முடியாது, விசுவாசத்தை ஏற்படுத்த முடியாது. முழுமையான தேவ வசனம் நமக்கு வந்துட்டதுனால, ஏன்னா அடையாளங்க ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு ஏன் பாக்குறோம் தெரியுங்களா? விசுவாசம் எதனால் ஏற்படும்? பைபிள்ல போட்டிருக்கு, கேள்வியினால் ஏற்படும். விசுவாசம் எதனால் வருது? கேட்கறதுனால வருது. எதை கேட்கறதுனால வருது? தேவனுடைய வசனம் கேட்கறதுனால வருது. புரியுதுங்களா? அதனால மட்டும்தான் விசுவாசம் வரும். அற்புத அடையாளங்கள்னால விசுவாசம் வரவே முடியாது. அற்புத அடையாளங்கள் வந்து ஒரு தேவனுடைய மனுஷன் பேசுறதுக்கு அவரோட அடையாளம். அவர் அந்த அற்புத அடையாளங்களை பார்த்து அவர் பேசுறத நம்ம கேட்கும் போதுதான் நமக்கு விசுவாசம் வருது. இட்ஸ் எ சைன் தட் பாயிண்ட்ஸ் அஸ் டு காட்ஸ் வேர்ட். புரியுதுங்களா? அந்த அற்புத அடையாளம் விசுவாசத்தை, கடவுளுடைய விசுவாசத்தை கொடுக்கவே முடியாது. இட்ஸ் த வேர்ட். ரோமர் 8 போட்டிருக்கு, ஓ 10 அதிகாரத்துல, கேட்கறதுனால விசுவாசம் வருது. என்ன கேட்கறது? தேவ வசனம் கேட்கறதுனால தாங்க விசுவாசம் வர முடியும். நம்மள நம்பல, நம்ம போனா பைத்தியக்காரன் நினைப்பாங்க. அவங்களுக்கு என்ன தர்மா? நம்மளுக்கு இருக்கிற ஒரே பதில், தேவனுடைய வசனத்தை அவங்களுக்கு சொல்லணும், பைபிள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதை ஒருத்தன் கேட்கல, திருப்பி திருப்பி எடுத்து சொல்லணும். நம்ப மாட்டேன்றாங்களே, நம்புறதுக்கு ஒரே வழி என்ன? தேவனுடைய வசனம். திருப்பி திருப்பி எடுத்து சொல்லணும், திருப்பி திருப்பி எடுத்து சொல்லணும். அதை கேட்க கேட்க நிச்சயமா விசுவாசம், அது மட்டும் தான் விசுவாசத்தை கொண்டு வர முடியும். அதை ஒருத்தன் நம்பலன்னா ஆபிரகாம் என்ன சொன்னாரு? செத்ததுல இருந்து ஒருத்தன் உயிரோடு வந்தாலும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலையா? போட்டில்ல, பைபிள் மோசேவும் தீர்க்கதரிசியும் சொன்னதை ஒருவன் நம்பாவிட்டால் மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் உயிரோடு எழுந்தா நம்ப முடியாது. ஏன்? விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய, கடவுள் பயன்படுத்தக்கூடிய ஒரே கருவி வேத வசனம் தான். நம்ம குடும்பத்தாரு, பக்கத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு விசுவாசம் இல்லையா, நம்ப மாட்டேன்றாங்களே, நம்ம செய்யக்கூடியது திருப்பி 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 கேட்கிறாங்களோ கேட்கலையோ நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வரணும்னு பைபிள தாங்க எடுத்து சொல்லணும், வேத வசனங்களை எடுத்து சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும், எப்படியாவது பைபிளை பத்தி பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். திருப்பி திருப்பி பைபிளை எடுத்துதான் சொல்லணும். அதன் மூலமா தான் நம்பிக்கை வரும்போதோ அவங்க மேல. இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, இந்துல இருந்தா முஸ்லீம்ல இருந்தா பைபிளை கேட்க கேட்க வந்துருச்சு பாரு விசுவாசம். ஏன்னா அதை தான் பயன்படுத்துறது. வேற எப்படியும் விசுவாசம் வர முடியாது, அற்புத அடையாளனால வர முடியாது விசுவாசம். புரியுதுங்களா? அந்த அந்த பதில் நமக்கு பத்தாது. வேதத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, அதுதாங்க விசுவாசத்தை கொண்டு வர முடியும். அற்புத அடையாளங்கள் இல்ல, இப்போ அற்புத அடையாளங்கள் வர்றவங்க மனுஷன் கொடுக்கல. ஏன்? அப்ப கொடுத்தாரு, ஏன்னா வேத வாக்கியம் இல்லாததுனால. இப்போ கடவுளுடைய முழுமையான வேத வாக்கியம் இருக்கு, இதை ஆத்தரைஸ் பண்ணிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, முழுமையான வேதம், இதை போதிச்சா விசுவாசம் வரும்ட்டார். இதுதான் நம்ம சொல்லணும். ஐயோ எங்க எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்களே, திருப்பி சொல்லு, திருப்பி அந்த கதை சொல்லு, இந்த கதை சொல்லு, இதை சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லிக்கிட்டாரு. ஏன் இதுல கேட்டு நான் நம்பிக்கை வரலன்னா வரவே வராது, அது வரவே வராது. இது ஒண்ணுதான் வழி. புரியுதுங்களா? இத சொல்லி சொல்லி ஏன் சாவு படுக்கல இருந்தாலும் இதை தான் சொல்லணும். இது ஒண்ணுதான் கொண்டு வர முடியும் நம்பிக்கையா, இல்லைன்னா வேற எதுவுமே கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? இதாங்க பதில். என்ன நம்ப மாட்டேன்றாங்களேன்னு நம்ம சுவிசேஷ வேலையை செய்யாம இருக்கிறது பிரயோஜனமே இல்லை. போய் சொல்லணும், சொல்லணும், வேத வசனத்தை சொல்லணும், அப்படி சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு முதல்ல தெரியணும், நம்மளே ஒண்ணும் தெரியாம நம்ம போய் சொல்லணும், நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதாங்க விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அடுத்தபடியாக நமக்கு வேத வாக்கியம் இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம கையில என்ன இருக்குதுங்க, நம்ம கையில என்ன இருக்குது, உங்க கையில என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒண்ணு இருக்கு, யார் கையிலயும் ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு இயேசு கிறிஸ்துவோட சீசனா இருந்தா, ஒரு விசுவாசியா இருந்தா, அவனுக்கு ஒரு கிருபைய கடவுள் கொடுத்தே இருக்கார். உங்க கையில ஒண்ணு இருக்கு, ஒருவேளை நல்லா பேசுற வரமா இருக்கலாம், நல்லா படிக்கிற வரமா இருக்கலாம், நல்லா சமையல் பண்ற வரமா இருக்கலாம், நல்லா மத்தவங்களை உபசரிக்கிற வரமா இருக்கலாம், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நேச்சரா இருக்கலாம். எல்லாருக்கும் அது வரம் இல்ல, மத்தவங்களுக்கு உதவி செய்யணுமே, மத்தவங்களுக்கு என்ன பண்ணுமே, உங்க கையில என்ன இருக்கு, அத கேக்குறாரு கடவுள். உங்க கையில என்ன இருக்கு, அதை பயன்படுத்த விரும்புறாரு. நீங்க இப்ப இந்த பசங்க எல்லாம் வரீங்க, மியூசிக் கத்துக்கணும்னு வரீங்க, உங்களுக்கு வாலிபருக்கு வயசு இருக்குன்னு பிரதர் சொல்றாரு, அது உங்க கையில இருக்கு இல்லையா, அதை போட்டு முயற்சி செஞ்சு கடவுளுடைய மகிமைக்காக நீங்க பயன்படுத்தக்கூடாது, அது சுவிசேஷத்துக்கு பயன்படாது, அது ஒரு முயற்சி செஞ்சு நம்ம கத்துக்கூடாது. ஏ கடவுளுக்கு ஏதாவது நான் செய்யணுமே, என் வாழ்க்கை வீணா போகக்கூடாது, கடவுளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு ஒரு ஆர்வத்தோடு முடிவோடு எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி நான் பிராக்டிஸ் பண்ணுவேன் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு கத்துவோம். கையில என்ன இருக்கு அதை கத்துக்கங்க, டூ இட் ஃபார் காட். அதை தாங்க மகிமையா அவர் பயன்படுத்துறது. எப்ப பார் நம்ம கையில ஆர்டினரி காரியங்க தான். ஐயோ இவ்வளவு சின்னதா இருக்குதே, அதை எப்படி பயன்படுத்துவாரு? நான் மோசேவுடைய கையில என்ன இருந்துச்சு, கோல், சிம்பிள் கோல், அதை பயன்படுத்தி கடலையே பிரிச்சார். கோல் தான், அந்த கோல்ல ஒன்னும் இல்லதான். அதே மாதிரி உங்க கையில என்ன இருக்கு அதை தான் கடவுள் பயன்படுத்த நினைக்கிறார். வாட் இஸ் தேர் இன் யூர் ஹேண்ட், என்ன இருக்குது உங்களுக்கு, என்ன வர இருக்கு? சாம்சனுக்கு ஒரு வெறும் கழுத எலும்பு தான் கிடைச்சிச்சு, அதுதான் பயன்படுத்தினார். என்ன பண்ணாரு, 1000 தலைங்க போயிருச்சு, கழுத எலும்பு அவன் கையில அதான் இருந்துச்சு, 1000 தலைங்க போயிருச்சு. என்ன அந்த எலும்புல இருக்கு பவர், கடவுள் பவர்ல இருக்கு. புரியுதுங்களா? தாவீது கையில என்ன இருந்துச்சு, சின்ன ஸ்லிங், தமிழ்ல என்ன சொல்றது, உண்டிவில், 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 அதான் இருந்துச்சு. பெரிய கோலியாத்த விழு வைக்கல, அதை பயன்படுத்தி. நம்ம கையில என்ன இருக்கு, சிம்பிளா. வாலிபர்களே உங்க கையில என்ன இருக்கு, கடவுள தான் கேக்குற, காட் வாண்ட்ஸ் டு யூஸ் யூ. உங்க கையில என்ன இருக்கு, நம்ம கையில என்ன, பவுல் அப்போஸ்தல் கையில ஒரு பெண்ணு தாங்க இருந்துச்சு, உலகத்தையே தலைகீழா மாறி விட்டாரு, இன்னும் எழுதி வச்சிருக்காரு, இன்னும் மண்டையை உடைச்சுக்கிறோம், அவர் என்ன எழுதிக்கிறாரு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு பெண்ணு தான் இருந்துச்சு, எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. நம்ம கையில என்ன இருக்கோ, பெரிய பெரிய காரியம் கடவுள் கேட்கறது இல்லைங்க. சோம்பேறியா இல்லாம நம்ம கையில என்ன இருக்கோ அதை நம்ம கல்டிவேட் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதை நல்லா பயன்படுத்தணும்னா, குளோரியஸா கடவுளுக்கு கொடுத்தோம்னா அதை எவ்வளவு பெருசா பயன்படுத்துவார் தெரியுமா? அண்ட் சீசர்கிட்டயும் கேட்டாரு, 5000 பேரும் ஆம்பளைங்களே இருக்காங்களே, எவ்வளோ பேர் பொம்பளைங்க பிள்ளைங்களாம் இருக்காங்களே, நாங்க எப்படி சாப்பாடு போடுவோம்னு கேட்டார். ஆண்டவர் என்ன கேட்டாரு, உங்ககிட்ட அஞ்சாயிரம் பத்தி நீ கவலைப்படாத, இவ்வளவு பேர் இருக்காங்க நீ கவலைப்படாத, இவ்வளவு இந்து இது இருக்காங்களேன்னு கவலைப்படாத. உன் கையில என்ன இருக்கு? அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் தான் சாமி, அதை வாங்கி தான் பயன்படுத்தின. நம்ம கையில என்ன இருக்கு அதை ஆண்டவர் கொடுக்கும், அதாங்க கொடுக்கணும். நீங்க பெருசா ஒண்ணும் பயன்படுத்த வேண்டியது, உங்க கையில என்ன இருக்கு இந்த மனசுல வச்சுட்டு போங்க. நம்ம கையில நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கையில என்னங்க இருக்கு அப்படின்னு உட்கார்றவங்களுக்கு அப்படியேதான் உட்காந்துட்டு இருப்போம். நம்ம கையில என்னங்க இருக்குது அப்படின்னு இல்ல, ஆண்டவர் உங்க கையில என்ன இருக்கு அதை கூட அதை பயன்படுத்துறேன்றார். என்னன்னா இருக்கட்டும், ஒரு மேய்ப்பனா இருந்து யூஸ்லெஸ்ஸா ஒரு குச்சியாவது வச்சிரு, அதையே நான் பயன்படுத்துறேன் அப்படின்றார். சின்ன பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கடவுள் கையில கொடுங்களேன், அதான் நான் கேன் அட்வைஸ் யூ. நான் எவ்வளவு டைம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்க கையில என்ன இருக்கு? படிப்பு இருக்குது. ஆண்டவரே எனக்கு வெறும் ஸ்டூடெண்ட் தான், அந்த படிப்பை நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே எனக்கு அவ்வளவு படிப்பு இல்ல கஷ்டமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஆண்டவரே. இந்த படிப்பு நான் நல்லா படிச்சு வந்தேன்னா குளோரியஸா உங்களுக்கு நான் உங்களுக்கு தான் இந்த படிப்பை நான் பயன்படுத்த போறேன். Use you for your glory. பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடி நான் பெரிய படிச்சவனா இருக்கும்போது அந்த படிச்சவங்களுக்கு மத்தியில நான் உம்முடைய சுவிசேஷத்தை நான் யூஸ் பண்ண போறேன். என்ன நல்லா படிப்பா ஆசீர்வதிப்பாரு தெரியுமா? உங்க கையில என்ன இருக்கு? ஆண்டவரே எனக்கு ஒரு குடும்பம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு ஒரு குடும்பம் தான் இருக்கு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் கையில கொடுங்க. அந்த குடும்பத்தை என்கிட்ட ஒரு புள்ளதான் இருக்கு, அந்த புள்ளைய ஆண்டவர் வழியில வளங்க. என்ன இருக்கு உங்க கையில? நம்ம எல்லாரு கையிலயும் இருக்கு. அதை கடவுள்கிட்ட கொடுத்தனா மகிமையா அதை பயன்படுத்துவாருங்க, மகிமையா பயன்படுத்துவார். அது மூணாவது அடையாளம். ரெண்டாவது அடையாளம் பாக்குறோம், அதுல என்ன கத்துக்கலாம்னு பாப்போம். முதலாவது புரியுதுங்களா நம்ம கையில என்ன இருக்கு, ரெண்டாவது அடையாளம்னு அரைஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவோம். ரெண்டாவது அடையாளம் அந்த குஷ்ட ரோகம்னு பாக்குறோம். இந்த குஷ்ட ரோகம் வந்து பைபிள்ல எங்க பார் பாவத்துக்கு ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் நம்மள பயன்படுத்தணும்னா நம்ம வந்து அந்த அந்த தீட்டுல இருந்து நம்ம பொழைச்சிருக்கணும். புரியுதுங்களா? தீட்டுல இருந்து குஷ்டரோகிகளை பாவத்து பாவிகளா பாவ வழியில போகிறவர்களா இருந்தா நம்மள கடவுள் பயன்படுத்தவே மாட்டார். புரியுதுங்களா? அதுல கடவுளுடைய இதே ஆசீர்வாதமே இருக்காது. குஷ்டம் மாதிரி அது பாவம், அது நமக்குள்ளேயே ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தை அடக்கி நம்ம வாழ கத்துக்கணும், அதான் பாவம். பாவம் இருதயம், அதை அடக்கி வாழ கத்துக்கும் போதுதான் கடவுள் நம்மள பயன்படுத்துவார். அது ஒரு அடையாளமா தெரியுது. மூணாவது அவர் கொடுக்குற ஒரு ஜட்ஜ்மெண்ட், சாம்பிள் ஜட்ஜ்மெண்ட். முழு நைலையே ரத்தம் ஆக்கிரலன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் தண்ணி எடுத்து கீழே ஊத்து, அது பிளட் ஆயிரும்னார். அது ஒரு சாம்பிள், எகிப்துக்கு வரப்போற சாம்பிள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இது கஷ்டமா தான் இருக்கானா நான் சொல்றேன். சத்திய நம்மளாம் பாக்குறது சாதாரண மனிதர்கள் தான். தேவ வசனத்தை உண்மையா நம்ம ஒருத்தருக்கு போய் சொல்லும் போது, உண்மையா நம்ம சொல்லும் போது, திருப்பி திருப்பி வேதத்தை சொல்லிக்கிட்டே இருந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது ஜட்ஜ்மெண்ட் உடைய சாம்பிள் அவங்க வாழ்க்கையில வர்றத நான் பார்த்திருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில பார்த்திருக்கேன். சத்தியத்தை திருப்பி 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 பாரத்தோடு எடுத்து நம்ம போய் சொல்றோம் சுவிசேஷத்தை, திருப்பி திருப்பி ரிஜெக்ட் பண்ணும் போது, ஒன்னாவது அடையாளம் ரிஜெக்ட் பண்ணாங்க, ரெண்டாவது அடையாளம் ரிஜெக்ட் பண்ணாங்க, தொடர்ந்து அவங்க அப்படி போகும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? குடும்பம் பயங்கரமா நாசமா போறதை பார்த்திருக்கேன். சீரழிஞ்சு போறத அவங்க வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். திருப்பி திருப்பி கடவுளுடைய வார்னிங்க்கு செவி கொடுக்காதவங்க, அவங்க குழந்தைங்க மோசமா போறத நான் பார்த்திருக்கேன். வியாதிக்கு மேல வியாதி அடி வாங்குறத அவங்க பார்த்திருக்கேன். வலிக்கு மேல வலி அவங்களுக்கு வர்றத பார்த்திருக்காங்க. அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் உடைய சாம்பிள். இனிமே வரப்போற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இயேசு சொன்னாரு, நீங்க போய் சுவிசேஷத்தை போதீங்க, அவங்க கேட்கலன்னா என்ன பண்ணுங்கன்னாரு, காலில் இருக்கிற தூச தட்டிட்டு வாங்க. என்ன பேச்சு பாருங்களேன், அவங்களுக்கு நியாய தீர்ப்புல நடக்கிறது சோதோம் குமாராக்கு நடக்கிறத விட பயங்கரமா இருக்கும்னாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட் சாம்பிள் இப்பவே வருது அவங்களுக்கு. நான் பார்த்திருக்கேங்க, பயங்கரமா பார்த்திருக்கேன் சில பேருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து நம்புறது மோசேக்கு சொன்ன மாதிரி நம்ம போய் சுவிசேஷம் போதிக்கும் போது தைரியமா போலாம் அந்த வேலைக்கு. ஏன்னா இட் இஸ் இட்ஸ் ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல் வேலையை தான் கடவுள் நம்ம கொடுக்கிறாரு. அவங்க வந்தே வருவாங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். பிதா கொடுத்த ஒருவரையும் நான் ஒருவரையும் காப்பாத்தாம விட மாட்டேன். கடைசி நாள் அவங்க உயிரோடு எழுப்பேன். அழைக்கப்பட்டவங்க நிச்சயமா வருவாங்கன்னு சொன்னார் மோசேக்கு. அவர் சொன்ன மாதிரி அவங்க நிச்சயமா வருவாங்க, வந்து இங்க ஆராதனை பண்ணுவேன் நீ பாப்பேன்னு. நம்ம வேலை அப்படித்தாங்க, அது ஒரு பெரிய பாக்கியங்க. நிச்சயமா அவங்க வந்தே வருவாங்க. கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நிச்சயமா வந்தே வருவாங்க. போலதான் கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு எங்கனான சொல்லிட்டு இருப்பேன். பிரிசன்ல இருக்காரு, மார்க்கெட்ல இருக்கிறாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, என்ன நம்பிக்கை அவருக்கு? கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க எந்த ஜாதியில இருந்தாலும், எந்த மதத்துல இருந்தாலும், எந்த கலாச்சாரத்துல இருந்தாலும் வந்தே வருவாங்க. நிச்சயமா அது சக்சஸ் ஆக முடியும். அந்த நம்பிக்கையில் நம்ம போலாம். கடவுள் பதில் அதான். இந்த வேத வாக்கிய போய் சொல்லி சொல்லி அதை விசுவாசம் வர வைக்கணும். நம்ம போகலாம், இவ்வளவு சக்சஸ் கொடுக்கிறாரு, அந்த தைரியத்துல நம்ம போலாங்க. ரெண்டே ரெண்டு பிராக்டிக்கலுக்கா நம்ம செய்ய வேண்டியது. இந்த மோசையுடைய குச்சி பாருங்களேன், அந்த குச்சியில அவ்வளவு பவர் இருக்குன்னு மோசைக்கு தெரிஞ்சிட்ட உடனே அந்த குச்சியை வச்சுட்டு வேற எங்கேயாவது போவார் அவரு? நான் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன், அந்த குச்சியை விடவே மாட்டாரு மனுஷன் இல்லையா. படுக்கும் போதும் அது மேல அதை பிடிச்சுக்கிட்டேதான் படுப்பாரு, அதை விடவே மாட்டார் அந்த ஸ்டிக்கு. ஏன் அந்த ஸ்டிக்னா, அதுல ஊனி தான் அந்த காலத்துல நடப்பாங்க. மலை மேலாம் ஏறணும், கஷ்டமான மலை மேலாம் ஏறணும், ஏதாவது பாம்பு கீம்பு வந்துருச்சுன்னா தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த குச்சி தாங்க கடவுளுடைய பிரசன்னத்துக்கு அறிகுறி. நம்மளா போய் ஒன்னும் செய்ய முடியாது, அந்த குச்சியெல்லாம் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவரே என்னோடு இரும் என் நேச கர்த்தரே, அவர் நம்மளோடு இருக்கும்போது தான் பெரிய பெரிய காரியங்கள், சின்ன குச்சி கூட மகிமையா கடல் பிரிக்கிறதுக்கு பயன்படுது. அவர் நம்மளோடு இருக்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கையின் பெரிய கவலை. அவர் நம்மளோடு இருக்கணும், என்னோடு இரும், அதான் பார்க்கணும். ரெண்டு காரியம் நம்ம செய்யலாங்க, ஜபம் பண்ணலாம். ஒண்ணு, பாரத்தோடு ஆண்டவரே எனக்கு சந்தர்ப்பங்கள் கொடுங்க, உங்களுடைய சுவிசேஷத்தை போதிக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் கொடுங்க. ஏற்கனவே நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. இயேசுவே சொன்னார், உன் கண்ணை திறந்து பாரு, பிளண்டி வளைச்சலோ ஏராளமா இருக்கிறதுன்னு. அந்த சந்தர்ப்பங்கள் பார்க்கறதுக்கு என் கண்ணுகளை தரங்க, முதலாவது. ரெண்டாவது, ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுங்க. என்ன தெரியுங்க பழக்கம்? நம்ம நேபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சுத்தி இருக்கிறவங்க அவங்க கிட்ட சர்ச்சில் என்ன நடந்துச்சுன்னு பேசுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணுங்க, ரொம்ப முக்கியம். அது இல்லை, போன வாரம் சர்ச்சுக்கு போயிருந்தோம், என்ன மெசேஜ் கேட்டோம் தெரியுமா, இதுல இப்படி இருக்கு தெரியுமா பைபிள்ல, உங்களுக்கு அப்படி இருக்கு தெரியுமா பைபிள்லன்னு அதை ஆரம்பிச்சு சர்ச்சில் என்ன நடந்துச்சு, அதுல என்ன படிச்சோம், இதை என்ன படிச்சோன்னு அவங்ககிட்ட பேசுற பழக்கத்தை ஆரம்பிச்சு எப்போ பாரு அவங்கள சர்ச்சுக்கு இன்வைட் பண்ற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, இன்வைட் பண்ணணும். எத்தனை வாட்டி? 100 வாட்டி இன்வைட் பண்ணணும். அவங்க வரலனாலும் 100 வாட்டி அவங்களை இன்வைட் பண்ணணும். இந்த அளவுக்கு கூப்பிடுறாங்களே, இத்தனை வாட்டி வரமாட்டானாலும் கூப்பிடுறாங்களே, போய் தான் பாத்துருவோம் என்னன்னு. ஒருவேளை அது ஆடா இருக்கும், இயேசு அந்த நாள்ல அந்த ஆடை அழைப்பார். நம்ம ஒரு பழக்கத்தை வாழ்க்கையில ஏற்படுத்திக்கணும். யார பார்த்தாலும் சபை பக்கத்துல ரொம்ப பழகிறவங்க கிட்ட சபையை பத்தி பேச ஆரம்பிக்கணும், அவங்கள சர்ச்சுக்கு இன்வைட் பண்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். எத்தனை வாட்டி இன்வைட் பண்ணாலும் அது தப்பே இல்லை, புரியுதுங்களா? 100, 99 வாட்டி இன்வைட் பண்ணிட்டோம், வரலன்னு விட்டுறாதீங்க, திருப்பியும் இன்வைட் பண்ணுங்க, வந்தே வருவாங்க. அது ஒரு பழக்கம், சிம்பிள் இல்லையா? ஆண்டவருடைய அழைப்புக்கு அது நம்ம செய்ய முடியாது. தேவன் நம்மள எல்லோரையும் அவருடைய சுவிசேஷ பணிக்கு நல்லா பயன்படுத்திட்டோம். எதிர்காலத்துல ஜெபம் செய்வோம்.